சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 69 விதியின் அலைகள். பொழுது புலர சில நாளிகைகளே இருந்தபடியால் எங்கும் இருள் அதிகமாக கவிந்துவிட்ட அந்த 4 ஜாம இடைப்பகுதியில் இலியாசுவின் பெரும் மாளிகை சிற்றறைக்குள் என்ன நடக்கிறது என்பதை அறிய முயன்று கதவுக்கு அருகில் காதை வைத்து கேட்டும் ஏதும் புரியாததால் உள்ளே ஏதோ பெரும் விபரீதம் நிகழ்கிறது என்று நினைத்து திணறிய ஹிப்பாலஸ் சற்று நேரத்திற்கு எல்லாம் உட்புறத்தில் சிறிது பலமாகவே படை தலைவனின் குரல் கேட்டதாலும் உள்ளே சென்ற உருவத்தின் குரலும் சில வினாடிகளில் ஒலிக்க தொடங்கி அது பெண் குரல் என்பதை தெளிவுபடுத்தியதாலும் ஓரளவு கவலை நீங்கி மீண்டும் தன் மஞ்சத்திற்கு சென்று நிம்மதியோடு படுத்து உறங்க முயன்றான் ஹிப்பாலஸ். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்த இளம் செழியனுக்கு மட்டும் நிம்மதியோ உறக்கமோ எதுவும் சாத்தியமல்லாமல் போகவே அவன் மஞ்சத்திலிருந்து கீழிறங்கி அப்படியும் இப்படியும் தீவிர யோசனையோடு நடக்க தொடங்கினான். இலியாசுவின் பணிப்பெண்கள் இருவரும் தன் காலை வருடி பலவந்த பணிவிடை புரிந்தபோது அந்த பணிவிடையிலிருந்து தப்ப பொய்த்துயில் கொண்ட சோழர் படைத்தலைவன் அவர்கள் தன்னை நித்திரையை சோதித்து அறையை விட்டு அகன்றதும் கண்களை விழித்துக் கொண்டு மஞ்சத்தில் படுத்த வண்ணமே பல பல யோசனைகளில் மனத்தை அலையவிட்டுக் கொண்டிருந்தானாகையால் மீண்டும் ஒரு முக்காடிட்ட உருவம் அறைக்குள் நுழைந்ததையும் அது கதவின் தாளை போட்டுவிட்டதையும் கண்டதும் எந்த நிலைமையையும் சமாளிக்க சர்வ சன்னத்தமாகவே இருந்தான். ஆயினும் உள்ளே நுழைந்த உருவம் தனது முக்காட்டை நீக்கி மேல் உடையை களைந்து அறையின் மூலையில் கொண்டு போய் வைத்ததும் சொல்ல உண்ணாத சங்கடத்தையே அடைந்தான் இளம் செழியன். எந்த வீரனையும் எந்த அபாயத்தையும் துணிவுடன் சமாளிக்க வல்ல திறன் வாய்ந்த படைத்தலைவன் உள்ளே வந்த உருவம் களைந்த மேலாடையை அறை மூலையில் வைத்துவிட்டு தன் மஞ்சத்தை நோக்கி வர தொடங்கியதும் பெரும் பீதி அடைந்து மஞ்சத்திலிருந்து சரில் என்று எழுந்து உட்கார்ந்து கொண்டான். அவன் அப்படி தூக்கி வாரி போட்டு மஞ்சத்தில் உட்கார்ந்ததை கவனித்ததால் சற்று புன்முறுவலை கொண்ட அலீமா மயிலின் சாயலையும் தோற்கடிக்கும் அழகு நடை நடந்து அவனது மஞ்ச தருகில் வந்து அவனுக்கு எதிரில் 4 தள்ளியேன் என்று, ஏன் அப்படி பயப்படுகின்றீர்கள் என்று சுத்தமான தமிழில் கேட்டாள். அவள் பேசிய நல்ல தமிழை கேட்டதும் ஒரு வினாடி திகைத்த இளம் செழியன் மன்னனின் கேளிக்கை மண்டபத்துக்கு வெளியே அவள் தன் காதில் இலியாசு என்ன வேண்டுமென்று கேட்டால் என்னை பரிசாக கேளுங்கள், என் பெயர் அலிமா என்று சொன்னதும் நல்ல தமிழில்தான் என்பதை நினைத்து பார்த்து அதை எப்படி நான் கவனிக்காமல் விட்டேன், ஆமாம் அப்பொழுதிருந்த மனநிலை எதுவும் விளங்காத குழப்பமான விபரீதமான நிலை அல்லவா என்று தன்னை தானே கேள்வியும் கேட்டு சமாதானமும் சொல்லிக் கொண்டார். தன்னை கேட்ட கேள்விக்கு பதில் கூட சொல்லாமல் படைத்தலைவன் தீவிர யோசனையில் ஆழ்ந்துவிட்டதை கண்ட அலிமா, என்ன அப்படி யோசிக்கின்றீர்கள் என்று மீண்டும் வினவினாள். இதழ்களை சற்று அகலமாகவே விரித்து புன்முறுவல் கோட்டி அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவள் மீது கண்களை ஓட்டிய இளம் செழியன் அவளுடைய எழிலின் சிறப்பை கண்டு பெரிதும் வியந்தான். அடர்த்தியாக மிகவும் கருமையாக தரையில் கூட இடிக்கக்கூடிய முறையில் வெகு நீளமாக வளர்ந்திருந்த கூந்தலை இரு பிரிவாக பின்புறம் வகிந்து பின்னி இரண்டு சுருட்டைகளாக அலீமா எடுத்து கட்டியிருந்தாள். அந்த சுருட்டைகள் இரண்டும் அவள் தோள்கள் மீது தவழ்ந்து முன்புறத்தில் வந்து கழுத்துக்கு சற்று கீழே படுத்துக் கொடுத்தன. அவள் காதுகளில் தொங்கிக் கொண்டிருந்த இரு பெரும் பொன் வளையங்கள் பொன்னையும் பழிக்கும் அவள் கன்னங்களின் பக்கங்களில் அவள் தலையை அசைத்த போது எல்லாம் ஆடி ஆடி கன்ன கதுப்புகளை வருடத் தொடங்கின. தீர்க்கமான அவள் நாசி, எழில் சொட்டு மகன்று பெருவிழிகள், விசாலமான நெற்றி, நன்றாக உயர்ந்திருந்தாலும் செழுமையின் விளைவாக அதிகமாக உயரம் துறையாத உடல் அமைப்பு எல்லாமே அவளை ஏதோ தேவலோக ரம்பை போல் அடித்திருந்தன. இடையில் அவள் அரேபியர்களைப் போல இரண்டு சராய்களையே அணிந்திருந்தாளாகையால் உடலை ஒட்டி கிடந்த இயற்கை அழகுகள் கண்ணுக்கு ஓரளவு புலப்படவே செய்தன. அரபு நாட்டு வழக்கப்படி அவள் மேல் கச்சியை மட்டுமே அணிந்திருந்தாளாதலால் அவள் அழகை அதிகமாக ஏறெடுத்து பார்க்கவும் வெட்கிய இளம் செழியன் தலையை குனிந்து கொண்டார். அவன் சங்கடத்தை அதிகப்படுத்தும் நோக்கத்தோடு, நான் கேட்கின்றேன், நீங்கள் பேசாமல் இருக்கின்றீர்களே, பரிசை பெற்றுக் கொள்வதில் அவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு என்று சொல்லிக் கொண்டே மஞ்சத்தை நெருங்கினாள் அலீமா. அவள் மஞ்சத்தை நோக்கி நடந்து வந்தபோது அவள் காலில் இருந்து சலங்கை சப்தத்தினால் சற்று அதிர்ச்சி அடைந்து தலையை தூக்கிய இளம் செழியன், பரிசா? எது பரிசு, என்ன பரிசு என்று திணறி கேட்டான். இதோ பரிசு என்று சற்று இறைந்தே அலீமா சொன்னதால் அந்த சொற்கள் இளம் செழியனுக்கு மட்டுமல்ல வெளியே ஒட்டு கேட்டு நின்ற ஹிப்பாலசின் காதிலும் தெளிவாக விழுந்தன. அவள் இறைந்து சொன்ன சொற்களால் அவள் அழகு விளைவித்த மயக்கத்தில் இருந்தும் சங்கடத்தில் இருந்தும் சற்றே விடுபட்ட படைத்தலைவன் மஞ்சத்திலிருந்து கீழ் இறங்கி அறையில் அப்படியும் இப்படியும் உலாவிவிட்டு சற்று எட்ட நின்றே கேட்டான், எங்கே இருக்கிறது பரிசு என்று?
உங்கள் கண்முன்பே இருக்கிறதே பரிசு என்று தன்னையே மீண்டும் இரு கைகளாலும் காட்டி, நான் உங்கள் அடிமை என்று கூறும் பாணியில் தலையை தாழ்த்தி வணங்கினாள் அலீமா. நீயா பரிசு என்று வியப்போடு வினவினான் இளம் சொழியன். ஆமாம் என்று அலிமா மெல்ல நகைத்துவிட்டு அவனை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்தாள். இளம் சொழியன் சங்கடம் வெளியிலிருந்த ஹிப்பாலஸின் திணறலை விட 1000 மடங்கு அதிகப்பட்டதால் இரு இரு அங்கேயே இரு என்று அச்சத்தோடு கூவினான். அருகில் வரக்கூடாதா என்று கேட்டாள் அலிமா. வரக்கூடாது, திட்டமாக வந்தது இளம் சொழியன் பதில். அலிமாவின் ஆச்சரியமும் எல்லை மீறியதால் தன் அழகிய விழிகளை அவள் அகல விரித்தாள். ஏன் வரக்கூடாது என்று அவள் கேள்வியிலும் ஆச்சரியம் துணித்தது. நீ பெண் என்றான் இளம் சொழியன். அது இப்பொழுதுதான் புரிகிறதா என்று வேடிக்கையாக பேசினாள் அலிமா. முன்பே புரிந்துவிட்டது. அப்படியானால் ஏன் பயப்படுகின்றீர்கள்?
அதனால் தான் பயப்படுகிறேன்.
பெண்களை கண்டால் உங்களுக்கு பயமா?
சில சந்தர்ப்பங்களில் பயம்தான்.
இது
அப்படி ஒரு சந்தர்ப்பம்,
சற்று விளக்கி சொல்லுங்கள்.
கடைசியாக அவள் கேட்டது கெஞ்சுவது போல் இருந்தாலும் குரலிலும் நன்றாக குழைந்து இனிமை மண்டி கிடந்ததாலும்
சற்று சங்கடமே பட்ட இளம் சழியன் மெல்ல சமாளித்துக் கொண்டு அவளை ஏறெடுத்து நோக்கிவிட்டு
அலிமா என்று அழைத்தான். அவள் மெல்ல கொட்டினாள். என்னை யார் என்று உனக்கு தெரியாது, நீ யார் என்றும் எனக்கு தெரியாது. இருவரும் ஒரே அறையில் இருக்கிறோம், புரிகிறதா உனக்கு
என்று கூறி மேலே எதுவும் சொல்லாமல் நிறுத்தினார். புரிகிறது, ஆனால் நம் இருவரையும் யாரும் தவறாக நினைக்க மாட்டார்கள் என்றாள் அலிமா.
ஏன்?
என்னை உங்களுக்கு பரிசாக அளித்திருப்பவன் இளையாசு மன்னன். வேறு யாராவது இதை பற்றி பேசினால் மன்னன் அவர்கள் நாக்கை துண்டித்து சாம்பிராணி காட்டுக்கு அனுப்பிவிடுவான்.
இங்கு எல்லோர் வாழ்வையும் நிர்ணயிப்பது மன்னன் தானா?
ஆம், தவிர மன்னன் உங்கள் விஷயத்தில் தாராளமாக நடந்து கொண்டிருக்கின்றார்.
என்ன காரணம்?
இதுவரை யாருக்குமே கிடைக்காத அலிமாவையே உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றான். நாளை காலையில் இந்த செய்தி காணாபூராவும் பரவும், மக்கள் வியப்பு கடலில் ஆழ்ந்து விடுவார்கள்.
அத்தனை அபூர்வமானி?
ஆம், இளியாசுவின் மகள் என்று எல்லோரும் காணாவில் என்னை அழைக்கின்றார்கள். என் அருகே வரக்கூட துணிந்தவர் இதுவரை யாரும் இல்லை. என்னை பரிசாக கேட்கும்படி நானே உங்களை கேட்டேன் அல்லவா? ஆனால் அரபு நாட்டின் தெய்வ சக்தி இளியாசுவின் சிந்தையில் புகுந்து அவனாகவே என்னை பரிசாக அளிக்கும்படி தூண்டிவிட்டிருக்கிறது. இது உங்கள் அதிர்ஷ்டம் என்றால் அலிமா.
இளம் சொழியன் யோசனையில் ஆழ்ந்தான். யாரும் என்னவ முடியாத பரிசை உனக்கு தருகிறேன் என்று இளியாசு தன்னிடம் காதோடு காதாக சொன்னதன் பொருள் அப்பொழுதுதான் சிறுக சிறுக அவனுக்கு புலப்படலாயிற்று.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.